الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وصلى الله على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين. قال رسول الله صلى الله عليه وسلم إن المقسطين عند الله على منابر من نور أن يمين الرحمن عز وجل رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காதமுல் நபியின் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான மஹத்தான சுன்னத்துகளை வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தபிஊங்கள் தவா தபிஊங்கள் கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான தந்தையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் அநீதி இழைக்கப்பட்ட நாடாக இருக்கலாம், அநீதி இழைக்கப்பட்ட ஒரு ஊராக இருக்கலாம், அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கலாம், அநீதி இழைக்கப்பட்ட ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் என்னென்றா, நாம் இழைக்கப்பட்ட அநீதிக்கு சரியான முறையில் நமக்கு நீதம் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அநீதி இழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தனக்கு நீதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு சரியான முறையில் நீதம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக சிலர்கள் பல ஆண்டுகளாக, இன்னும் சிலர்கள் தன்னுடைய உயிர் போகின்ற வரைக்கும் நீதத்துக்காக போராடக்கூடிய மக்களை நாம் காண்கின்றோம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலம் என்று சொல்லி என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னார்களோ அந்த ஆகிருஸ் ஸமான் கடைசி காலத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்கள் வெளிவரக்கூடிய காலத்தில், வெளிவந்து அதை கண்கூடாக காணக்கூடிய கால பகுதியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நீதத்தை நேர்மையை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நீதத்தை நேர்மையை மௌத்தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கால பகுதியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யாரும் மறக்க முடியாது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நீதத்துக்காக நேர்மைக்காக போராடக்கூடிய ஏராளமான அமைப்புகளை காண்கின்றோம். ஆனால் இன்று நீதத்துக்காக நேர்மைக்காக போராடக்கூடிய அமைப்புகள் கூட சொல்ல போனால் பசுத்தோலை போர்த்திய புலிகளை போன்று, ஓநாய்களை போன்று, பிறரிடத்தில் லஞ்சத்தை வாங்கிவிட்டு நீதம் செலுத்த வேண்டிய, அநீதி இழைக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கூட இன்று அநீதி இழைப்பதை காண்கின்றோம். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வு நல்லடியார்களே, பலஸ்தீன் மக்கள் பல ஆண்டுகளாக நீதத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனா அந்த மக்களுக்கு நீதம் கிடையாது.
கஸ்ஸா மக்கள் நீரத்துக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீரம் கிடையாது. மியன்மார் மக்கள் நீரத்துக்காக பல தசாப்தங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதம் கிடையாது. காஷ்மீர் மக்கள் நீதத்துக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதம் கிடையாது. சிரியா மக்கள் தன்னுடைய நாட்டுடைய நீதத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதம் கிடையாது. மிசர் மக்கள் ஷாம் மக்கள் நீதத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு நீதம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, நீதம் மௌத்தாகி கொண்டிருக்கக்கூடிய, நீதத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, நீதத்தை பற்றி, நேர்மையை பற்றி இஸ்லாம் குர்ஆனும் ஹதீஸும் எந்த அளவு பேசுகிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இந்த பூமிக்கு மேலால நானும் நீங்களும் ஒரு கணம் பொழுது கூட, ஒரு வினாடி கூட நீதம் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு வினாடி கூட நேர்மை இல்லாமல் வாழ முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உள்ளே குர்ஆன் ஹதீஸ் எந்த அளவு நீதத்தை பற்றி, நேர்மையை பற்றி பேசுகிறது என்றால், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மனுஷியாலமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் பிறந்ததில் இருந்து மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் எல்லா கட்டத்திலையும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா மனிதர்களும் நீதத்தோட நேர்மையோடு தான் நடக்க வேண்டும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உபதேசம் செய்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, எந்த அளவு குர்ஆன் ஹதீஸ் நீதத்தை பேசுகிறது என்றால், ஒருவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீதமாக நடக்கணும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீதமாக நேர்மையாக நடக்கணும், தன்னுடைய குடுக்கல் வாங்கலில் நீதமாக நேர்மையாக நடக்கணும், தன்னுடைய சமூக வாழ்க்கையில் நீதமாக நேர்மையாக நடக்கணும், பேசும் போது கூட நீதமாக நேர்மையாக பேசணும், ஒரு மனிதன் நடக்கும் போது கூட நீதமாக நேர்மையாக நடக்கணும், ஒரு மனிதன் தீர்ப்பளிக்கும் போது கூட நீதமாக நேர்மையாக நடக்கணும். இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் நீதத்தை பற்றி, நேர்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் முன்னாடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை இடுகிறான், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அதில், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆர்டர், ஒவ்வொரு மனிதனும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீதமாக நேர்மையாக நடக்கணும். நாம் பேச போகிறோம், பேசும் போது கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், பேசும் போது கூட நீங்க நேர்மையாக நீதமாக பேசுங்கள். ஒருவர் குடுக்கல் வாங்கல் அளவை நிறைவே செய்கிறார், ஒருவர் நிறுக்க போகிறார், அந்த வியாபாரத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுடைய அளவை நிறுவையில் நீங்கள் நீதத்தை, நேர்மையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் மார்க்கம் 2, 3, 4, அதாவது பெண்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி தருகிறது. ஒரு ஆண் மகன் 4 பெண்களை திருமணம் செய்யலாம், ஆனா குர்ஆனுடைய கட்டளை நீங்க 2, 3, 4 பிரச்சனைல திருமணம் செய்யுங்க, ஆனா ஒரே மாதிரி நீதத்தோட நேர்மையோட உங்களுக்கு வழி, அதாவது கொண்டு போக முடியும் என்றா, வாழ்க்கையை சமாளிக்கணும் என்றா பிரச்சனை இல்ல, ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கு நீங்க ஒவ்வொரு மாதிரி தான் நடக்க முடியும் என்று சொன்னா, நீங்க ஒரு பெண்ணோட ஆக்கிக்கோங்க, நீங்க 4 பெண்களை திருமணம் செய்ய வேண்டாம். அப்ப பெண்களாக இருந்தாலும் மனைவியோடே நீதமாக நடக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒருவருக்கு கடன் கொடுக்கிறோம், ஒரு இடத்திலிருந்து கடன் வாங்குறோம், இது ஒரு சுன்னா, ஆனா இந்த சுன்னாவை பற்றி கூட குர்ஆன் சொல்லும் போதே, யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா தாயன்தும் பிதைன் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு வல்யக்துப் பைனகும் காதிபும் பில் அதில், அந்த உடன்படிக்கைய, அந்த அக்ரிமெண்ட் நீங்க எழுதும் போதே, நீதமான ஒருவரை கொண்டு நீங்கள் உங்களுடைய கடன் விவகாரத்தை எழுதி கொள்ளுங்கள். கடனுடைய விஷயத்தில் கூட நீதமாக நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். 2 பேர் சண்டை பிடித்து இருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் ஒற்றுமை படுத்தும் போது அதில் நீதத்தை கொண்டு, நேர்மையை கொண்டு இருவரையும் நீங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு தவறை, ஒருவர் குற்றம் செய்கிறார், அவருக்கு தீர்ப்பளிக்க போகிறோம், நீங்கள் நீதத்தை செலுத்தும் போதே அவருக்கு நேர்மை, அவருடன் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீதத்தை கொண்டு அவருக்கு தீர்ப்பளியுங்கள். தீர்ப்பளிக்கும் போது கூட நீங்கள் நீதத்தை வழி தவறக்கூடாது, நீதத்தை எல்லை மீறவிடக்கூடாது, நீதமாக எல்லா கட்டத்திலும் நடக்க வேண்டும். குர்ஆன் நீதத்தை, நேர்மையை விரும்புகிறது. அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய சில அடியார்களை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், அதில் ஒரு கூட்டத்தினர் தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாக நீதமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ்வுடைய நீதம், அல்லாஹ்வுடைய நேர்மை, அல்லாஹ்வுடைய நீதத்தை போன்ற உலகத்தில் யாருடைய நீதமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நீதம் எந்த அளவுக்கு பிரமாண்டமானது என்று சொன்னால் ஒரு அணுவளவு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். நாம அநீதி இழைத்து ஒளியலாம், தவறு செஞ்சிட்டு மறையலாம், ஆனா அல்லாஹ்வுடைய கோர்ட்ல இருந்து, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலிருந்து நானும் நீங்களும் தப்பிக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, ஆட்சி அதிகாரம் பலம் பவர் சக்தி எங்களோட கையில இருக்குது, எங்களிடத்துல யாரு கேள்வி கேட்க முடியும் என்று நாங்க அநீதி இழைக்கலாம், ஆனா அல்லாஹ்வோட கோர்ட் அல்லாஹ்வோட நீதிமன்றத்தில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய நேர்மை எந்த அளவு விசாலம் என்றா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தி கொலை செய்திருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கொம்பில்லாத ஆடுக்கல்லா கொம்பை கொடுத்து கொம்புள்ள ஆடுக்கல்லா கொம்பில்லாமல் எழுப்பி பழி தீர்ப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், அல்லாஹ்வுடைய வழக்கிலிருந்து, அல்லாஹ்வுடைய கோர்ட்டிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை சொல்லும் போது உலகத்தில் அநீதி இழைத்தவர்கள் தன்னுடைய ஆட்சியின் மூலமாக, தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக, தன்னுடைய பணபலத்தின் மூலமாக, தன்னிடத்தில் இருக்கின்ற அதிகாரத்தின் மூலமாக தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள், தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு நினைத்த மாதிரி அநீதி இழைக்கலாம். கேட்பதற்கு யாரும் இல்லை, பேசுவதற்கு யாரும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை, ஆனா மரணம் என்று ஒன்றிருக்கிறது, அது நிச்சயம், அது எந்த பொய்யும் கிடையாது, அது சத்தியமானது. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் உலகத்துடைய நீதிமன்றத்தில் இருந்து நீ தப்பிக்கலாம், ஆனா நீ மரணித்து கபருக்கு வரப்போகிறாய், கபரில் இருந்து நாளை மக்களுக்கு வரப்போகிறாய், என்னுடைய நீதிமன்றத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான். குர்ஆன் சொல்லும் போதே உலகத்தில் அநீதி இழைத்து மரணித்தவர்கள், உலகத்தில் அவருக்கு உதவி செய்ய பலரும் சூழ இருக்கலாம், ஆனா நாளை மறுமையில் அநீதி இழைத்தவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள். அநீதி இழைத்தவருக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உதவியார்களே, நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்பதற்காக, சூனத்துடைய இன்பங்களை அடைய வேண்டும் என்பதற்காக பல உம்ராக்கள் செய்கிறோம், பல அஜிக்களை செய்கிறோம், பல சித்திர்களை செய்கிறோம், பல இபாதாத்துகளை செய்கிறோம், பல தான தர்மங்களை செய்கிறோம், சஹஜத்துடைய இபாதத்தை பேடுதலாக கடைபிடிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாளை மறுமையில் சிலர்கள் சுவனவாதிகளாக வந்து நரகவாதிகளாக போவார்கள். நாளை மறுமையில் சிலர்கள் சுவனவாதிகள் என்ற பட்டியலோடு மக்களுக்கு வருவார்கள். அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சுவர்க்கவாதிகளை போன்று இருப்பார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? சுவனவாதி என்ற பெயருடன் வந்தவர் நரகவாதி என்று போகிறார், நரகத்துக்கு நுழைய இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதி இழைத்தவர்களே, அநீதி இழைத்தவர்களே, அநியாயம் செய்தவர்களே, உங்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் பலம் ஆற்றல் எதுவும் இருக்கலாம், நீங்க அநீதி இழைத்தவர்கள் இடம் உலகத்திலேயே மன்னிப்பை வேண்டுக் கொள்ளுங்கள், உலகத்திலே நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் எந்த தீனாரோ எந்த திருகமோ பயனளிக்காத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் தெரியுமா? இன்கான லஹு அமலுன் ஸாலிஹும் மின்ஹு பிகத்ரி மஸ்லமத்ஹு, நீங்க செய்த அநீதிக்கு ஏற்ப யாருக்கு அநீதி இழைத்தீர்களோ, யாருடைய உள்ளத்தை சுக்குநூறாக்கினீர்களோ, யாருடைய மானத்தை போக்கினீர்களோ, யாருக்கு அநியாயம் செய்தீர்களோ, யாருடைய சொத்தை அபகரித்தீர்களோ, அவர்களுக்கு உங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் பிடுங்கி கொடுப்பார், உங்களுடைய தொழுகையை அல்லாஹ் பிடுங்கி கொடுப்பான், உங்களுடைய நோன்பை அல்லாஹ் பிடுங்கி கொடுப்பான், உங்களுடைய ஜிக்ரை அல்லாஹ் பிடுங்கி கொடுப்பான், உங்களுடைய தஹஜ்ஜுத்துடைய இபாதத்தை அல்லாஹ் பிடுங்கி கொடுப்பான். கடைசியில் நஷ்டவாளியாக நின்று சுரகத்துக்கு போக வந்த மனிதன், சுவனத்துக்கு நுழைய வந்த மனிதன் பாதை தவறல்ல, பாதை தவறி நரகத்துக்கு போகல்ல, அல்லாஹ் அவனை நரகத்துக்கு தூக்கி எறிந்து விடுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், வங்குலோத்காரன் என்றா யார்? நஷ்டவாளி என்றால் யார்? சஹாபாக்கள் பெருமக்கள் சொன்னார்கள், மல்லா திருகம லஹுவலா மசா, யாரிடத்தில் பொருளாதாரம் அந்த ஆட்சி அதிகாரம் இல்லையோ யார சூழல்லா அவரு தான் நஷ்டவாளி. நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, யார் நஷ்டவாளி தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் இன்னல் முஃத்து மின் உம்மத்தி மை யத்தி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தின் வஸகாத்தின் வஸியாமின், நாளை மறுமையில் மலைகளை போன்று நோன்போடும் ஜகாத்தோடும் ஹஜ்ஜோடும் ஏனைய வணக்க வழிபாடுகளோடும் மலைகளை போன்று மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவான். அவன் சுவனவாதியாக வருகிறான், சொர்க்கத்துக்கு நுழைவதற்காக வருகிறான், ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோடு வருகிறான், பல கட்டங்களை கடந்து வருகிறான். ஆனா அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்துக்கு நுழைய முடியாது. ஏன் தெரியுமா? ஷதமஹாதா வகதஃபஹாதா வகலமாலஹாதா வதரபஹாதா வஸஃபகதமஹாதா, அவர் இவருக்கு அடித்திருக்கிறார், இவருக்கு ஏற்றிருக்கிறார், இவருடைய மனதை நோயடித்திருக்கிறார், இவர் மீது அவதூறு சுமத்திருக்கிறார், இவர் மீது பழி கொடுத்திருக்கிறார், இவர் இவருடைய இவருடைய சொத்தை அபகரித்திருக்கிறார். அதனால் இவருடைய நன்மைகள் எடுத்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். இவரிடத்தில் நன்மைகள் இல்லாவிட்டால் அநீதி இழைக்கப்பட்டவருடைய பாவங்கள் இவருடைய தலையில் சுமத்தப்பட்டு அல்லாஹ் இவரை நரகத்துக்கு தூக்கி எறிவார். இது என்னுடைய மொழி அல்ல, இது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்களை அல்லாஹ் உலகத்தில் எதற்காக அனுப்பினான்? ரசூல்மார்களே, நபிமார்களை அல்லாஹ் உலகத்தில் எதற்காக அனுப்பினான்? வஹியை கொடுத்து நுபுவத்தை கொடுத்து அல்லாஹ் அனுப்பின நோக்கம், லகத் அர்ஸல்னா ருஸுலனா பில் பைனாத் வஅன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப் வல் மீசான லியகூமன் நாஸ் பில் கிஸ்த், மனிதர்களுக்கு மத்தியில் நேர்மையை நீதத்தை நிலைநாட்டுவதற்காக. மனிதர்களுக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில் நீதம் நேர்மை என்பது மரணித்து விடக்கூடாது, நீதமாக நேர்மையாக ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களை நீதத்தை இந்த பூமிக்கு மேலால் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளோட நீதமாக நடக்கணும், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளோட நீதமாக நடக்கணும். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க, நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னிடத்தில் ஒரு தோட்டம், தனக்கிருந்த ஒரு தோட்டத்தை தன்னுடைய நுஅமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதியாவாக ஹிபத்தாக கொடுத்தார்கள், மனைவியுடைய ஆர்டர். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாக இருக்கணும். இப்ப நபியிடத்தில் வருகிறார்கள், நுஅமான் இப்னு பஷீர், யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை இந்த மகனுக்கு நான் கிஃப்டாக கொடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவரை போல இன்னும் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறா? சொன்னார்கள், இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கும் இதே போல தோட்டங்களை உன்னால கொடுக்க முடியுமா? என்னிடத்தில் அந்த அளவுக்கு வசதி இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த அநியாயத்துக்கு எனக்கு சாட்சியாக இருக்க முடியாதே, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள், பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த பிள்ளைக்கு கொடுப்பதை போன்று ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாவிட்டால் எல்லோருக்கும் இருப்பதை கொண்டு நீ சமமாக கொடுத்து விடு, இல்லை என்றால் நீ அநீதி இழைத்தவனாக நேர்மையை வலித்தவறியவனாக ஆகிவிடுவாய், இந்த நேர்மை தவறான செயலுக்கு என்னால் சாட்சியனாக இருக்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்கு நீதமாக நடக்கணும், மாணவர்களுடன் நேர்மையாக நடக்கணும். கணவன் தன்னுடைய மனைவிக்கு, மனைவி தன்னுடைய கணவனுக்கு நீதமாக நேர்மையாக நடக்கணும். ஒரு கூட்டம், ஒரு நிர்வாகம், தனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களோட நீதமாக நேர்மையாக நடக்கணும். இப்படி ஒவ்வொரு அமைப்பும் தனக்கு கீழால் உள்ளவர்களோட நீதமாக நேர்மையாக நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னார், உலகத்தில் வாழும் போதே 60, 70, 75 கூடினால் 80, 90 வருடம் வாழப் போகிறோம். அந்த வாழ்க்கையில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் பலம் பணம் அதை வைத்து நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, எங்களுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு லேசாக எங்களுக்கு அநியாயம் செய்யலாம், லேசாக எங்களுக்கு அநீதி இழைக்கலாம். கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் 70 வருடத்திற்கு பின்னால் மரணம் என்றொன்றிருக்குது, மௌத் என்றொன்றிருக்குது, அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கோடிக்கணக்கு பணம் கொடுத்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. பல ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மௌத்தை தடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வைத்தியர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த மௌத்தை தடுக்க முடியாது. மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய காட்சிகளை மனிதன் விளங்கிக் கொள்வான் என்றார், அநீதி இழைத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை உலகத்தில் மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னார். நிச்சயமாக ஒரு செகண்ட் கூட தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட மாட்டான். தனக்கு அநியாயம் செய்த பர்சனலாக ஒரு தவறு இழைத்திருந்தாலும், பர்சனலாக ஒரு கோபம் இருந்தாலும், தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய யாரையும் யாரும் எப்பொழுதும் பழிவாங்க மாட்டார்கள். இதை குர்ஆன் சொல்றது என்னுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், தீர்ப்பளிக்கும் போதே நீங்கள் தீர்ப்பை கொடுக்கும் போதே உங்களோட மனோ இச்சைக்கு நஷ்டத்துக்கு கட்டுப்படுவான. அன்பான சகோதரர்களை, இந்த நீதி முறை, இந்த நீதத்தை, இந்த அழகான ஒரு இந்த முறையை வகுத்து தந்தது இஸ்லாம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நீதி முறைகள் இருக்கலாம், நீதத்தை கொடுக்கலாம், ஆனா இஸ்லாத்தை போல ஒரு நீதம் செலுத்தக்கூடிய மார்க்கம் வேற எந்த மார்க்கமும் கிடையாது. நீதம் செலுத்தும் போது உங்களுக்கு அவரோட என்ன கோபம் இருந்தாலும் உங்களோட மனோ இச்சைக்கு நீங்க கட்டுப்படுவானம். மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தை பாருங்க. மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் களவு செய்கிறாள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணுடைய கையை நீங்க துண்டிக்கவானம் என்று அவர்களுடைய கூட்டத்தினர் வேண்டிக் கொள்கிறார்கள். அதனால யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை தண்டிக்கவானம். இந்த சம்பவத்தை ஆட்சியோட அதிகாரத்தோட நமக்கு கீழால் உள்ளவர்களுக்கு மேலால் உள்ள நாம் இந்த சம்பவத்தை எங்களோட ஒப்பீடு செய்வோம். உயர்ந்தவர்கள் தவறு செய்தா விட்டுக்கிறோம், தாழ்ந்தவர்கள் தவறு செய்தா தண்டிக்கிறோம். உயர்ந்தவர்கள் தவறு செய்தா எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் என்னோட இருக்கிறார், தவறு செஞ்சிட்டார், அவரை விட்டுக்கிறோம், எப்படி நான் தண்டிக்கிறது? ஆனா சாதாரணமான ஒரு மனிதன், பலகீனமான ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டா எங்களுக்கு வார கோபம், எங்களுக்கு வார ஆத்திரம். சுபஹானல்லாஹ், எடுக்கிற முடிவு. அன்பான சகோதரர், இந்த சம்பவம், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய முகம் எல்லாம் சிவத்த நிறமாக மாறுது. நபி அவர்களுக்கு கடுமையாக கோபம் வருவது. உசாமாவை பார்த்து சொன்னார்கள், இன்னமாக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு சமூகமும் அழிந்தது எதனால தெரியுமா? அல்லாஹுடைய அதாப், அல்லாஹுடைய அழிவு, அல்லாஹுடைய சோதனைகள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் கானு இதா சரக, ஒரு கண்ணியமான ஒருவர் களவெடுத்தா அவரை விட்டு விடுவார்கள். ஆனா பலகீனமான ஒருவர் களவெடுத்து விட்டால் அகாமு அலைஹில் ஹத், அவருக்கு ஹத்தை அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவார்கள். இதனால தான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகங்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய மகனாக இருக்கலாம், என்னுடைய மகளாக இருக்கலாம், என்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மத், லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மதின் சரகத் லதஃஅதியதஹா, நஊது பில்லாஹ். ஏந்த மகள் ஈர குழந்தை சொன்ன மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவளுடைய கையையும் நான் துண்டிப்பேன். இதுதான் நீதம். இதற்கு பேர் தான் நீதம். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவளுடைய கையையும் நான் துண்டிப்பேன். அவர் உயர்ந்தவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், உலகத்துடைய அமைப்பில் ஒவ்வொரு பட்டம் என்ஏ பிஏ பிஎச்டி வரைக்கும் செஞ்சவராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனா தவறு இழைத்தால் நீதம் என்று வரும் போதே, நேர்மை என்று வரும் போதே, அது யாருக்கும் சமமாக பகிரப்படக்கூடாது, அது யாருக்கும் சார்பாக கொடுக்கப்படக்கூடாது, எங்களை மனோ இச்சைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படாது. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நீதத்துக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எப்படி சொல்கிறான் தெரியுமா? மூன்று வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறான், فاولئك هم الكافرون ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الظالمون ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الفاسقون الله இறக்கிவேத நீதத் முறையில் நீதம் செலுத்தாமல் யார் நீதத்துக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் இறை மறுப்பாளர்கள், காஃபிரூன், அவர்கள் ظالمون அநியாயக்காரர்கள், அவர்கள் ஃபாஸிகூன் பாவிகள் என்று குர்ஆன் அல்லாஹ் சூரா மாஇதாவில் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஸ்ர்ல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அம்ர் இப்னு ஆஸ்ஸுடைய மகன் முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள். அவர்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தை அதாவது ஏற்பாடு செய்து, சாதாரணமான ஒரு மனிதரும் இந்த முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஆஸும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஓட்ட பந்தயம் ஆரம்பம் செய்யப்படுகிறது, அதாவது ரேஸோட போறாங்க. இந்த ரேஸ்ல முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நாட்டு கவர்னருடைய மகனுக்கு தோல்வி, சாதாரணமான மனிதர் வெற்றி பெறுகிறார். அந்த கோபத்தினால, ஒரு சாதாரணமான மனிதன் எனக்கு முன்னால் வெற்றி அடைந்துட்டார் என்ற கோபத்தினால் முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அந்த மனிதனுக்கு 4 அடி அடிக்கிறார். தன்னுடைய கையால ஓங்கி 4 அடி அடிக்கிறாரு. அந்த மனிதன் என்ன செய்கிறாரு? உடனே மதீனாவுக்கு வருகிறார், நாட்டு ஜனாதிபதியிடத்தில் வருகிறார், அமரிடத்தில் வந்து சொல்கிறார், அமர் இந்த மிசருடைய கவர்னர் அம்ரிபு ஆசுடைய மகன் எனக்கு அடித்திட்டாரே. உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, அம்ரிபுன் ஆசையும் முஹம்மது அவருடைய மகன் முஹம்மதையும் அவசரமாக மதீனாவுக்கு வர சொல்லுங்க. இப்ப ரெண்டு பேரும் வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரிபுன் ஆசை பார்த்து கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு. அவர் சொன்னார், எனக்கு எதுவுமே தெரியாது அமீருல் முஃமினீன், இப்ப நடந்த சம்பவம் விசாரிக்கப்படுவது. இப்ப அந்த மனிதர் சொல்றாரு, இவர் இப்படி ஓட்ட பந்தயத்துல நான் வெற்றி பெற்றதற்காக வேண்டி எனக்கு இப்படி அடித்தாரு, எத்தனை அடி அடித்தாரு சொன்னாங்க, 4 அடி அடித்தாரு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கையில் இருந்த சாட்டையை எடுத்து அந்த அடிப்பட்ட மனிதனுடைய கையில் கொடுத்து சொன்னார், இந்த முஹம்மது இப்னு அம்ருக்கு 4 அடி கசையால அடிங்க. யாருக்கு முன்னால்? மிசுருடைய கவர்னர் அம்ரு இப்னு ஆசுடைய ஆசுக்கு முன்னால் மகனுக்கு தண்டனை நிலைநிறுத்தப்படுவது. கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க, ஒரு சமூகம் எனக்கு உங்களுக்கு கீழால் உள்ள ஒரு சமூகம் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளல என்று சொன்னா நீங்க வேலை இல்லை என்று சொன்னாங்க, நீங்க சிறந்தவர்கள் அல்ல என்று சொன்னாங்க, உங்களோட சமூகம் அம்ரே உங்களோட மீது நம்பிக்கை எப்படி வரணும் என்று சொன்னா மகனுக்கு அநீதி இழைத்தாலும் மகன் அநீதி இழைத்தாலும் வாப்ப கிட்ட போய் அதாவது நேர்மைய நீதத்தை கேட்டா வாப்ப நீதம் செலுத்துவார் என்ற நம்பிக்கை பொதுமக்களுடைய உள்ளத்துல வரணும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமாக நடந்து கொண்டார்கள். அதே போல் அன்பான சகோதரர்களை, பொதுவாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களிடத்துல, அதாவது உதாரணமாக சொல்ல போனா உலக அமைப்பை சொல்ல போனால், நாம் ஒருவருக்கு கீழால் வேலை செய்கிறோம், ஆனா எங்களோட போஸ் வட்டியோட தொடர்பாக இருக்கிறாரே, அல்லது எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைவர் ஒரு மாறு செய்கிறாரே, ஆனா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் நீங்க நேர்மைக்கு மாறு செய்றீங்க, நீதத்துக்கு மாறு செய்றீங்க, தவறான ஒரு செயலை செய்றீங்க என்று சுற்றி காட்டினால் இன்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த உலக தற்காலத்துல நாங்க ஒருவரிடத்துல போய் தவறிழைத்த ஒருவர் அவருக்கு கீழால இருந்து நாங்க சலுகை எடுக்கிறோம், சம்பளம் எடுக்கிறோம், அவர் ஒரு தவறு செய்யறாரு, அவருக்கு போய் நாங்க நீதத்தை சொல்லி கொடுக்கிறோம், அவர் ஏற்றுக்கொள்வாரா? அன்பான சகோதரர், நீ எனக்கு நீதத்தை சொல்லி தர வருகிறியா, நீ எனக்கு நேர்மையை சொல்லி தர வருகிறியா என்று சொல்லி அவரை இருக்கிற இடத்தை விட்டு எப்படி வெளியேற்றுவது என்று சிந்திப்பார்களே ஒழிய, ஆனா அவருடைய நீதத்தை நேர்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அன்பாட சகோதரர், நாட்டுடைய ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு செய்தி வருது, இந்த இடத்துல ஒரு பெண்மண் இருக்கிறார், அந்த பெண்மணியுடைய கணவன் காணாம போய் ரொம்ப காலம், ஆனாலும் அந்த பெண்மணி கட்பமுற்றிருக்கிறாள், அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைக்க போகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த பெண்மணியை உடனடியாக அழைத்து வாருங்கள். இப்ப அந்த பெண்மணிக்கு செய்தி வருது, அந்த பெண்மணிக்கு அச்சம் பயம், உமர் என்ன கூப்பிட்டுட்டாரே, உமர் என்னை அழைத்திருக்கிறார் என்று பயந்து கொண்டு அஞ்சு கொண்டு இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹுடைய நீதிமன்றத்துக்கு வர தயாராக இருக்கிறார். வரக்கூடிய நேரத்துல கால் தடுக்கி, ஒரு கல்லில கால் தடுக்கி அந்த பெண்மணி கீழே விழுந்து அந்த கட்பமுற்ற பெண்ணுடைய அந்த குழந்தை வெளியாக்கி, அந்த குழந்தை அந்த பெண்ணுடைய கட்பத்திலிருந்து குழந்தை வெளியாக்கி ஒரு சிறிய அழுகையோட அந்த குழந்தை மௌத்தாகுது. கல்லுல பயிரப்பட்டு குழந்தை வெளியாகி, அந்த குழந்தை வெளியாகி ஒரு செகண்ட்ல அழுதுட்டு மௌத்தாகுது. இப்ப உமர் ரலியல்லாஹுக்கு பயம் வந்துட்டு, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பயம் வந்துட்டு எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கேட்டாங்க, நான் இப்படி கூப்பிட்டேன், வரக்கூடிய நேரத்தில் இப்படி நடந்துட்டு இதற்கு தீர்ப்பின்னா? சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க குற்றவாளி அல்ல, அந்த பெண் தான் தவறு செய்திருக்கிறார், நீங்க அழைத்தீங்க வரக்கூடிய நேரத்துல ஏதோ நடந்துட்டு நீங்க குற்றவாளி ஆக முடியாது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன அமைதி அடைகிறார்கள், ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் மௌனமாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலியை பார்த்து கேட்டார்கள், அலியே உங்களோட மஷூரா என்ன? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க தான் குற்றவாளி. யார பார்த்து? சாதாரணமான அலி ரலியல்லாஹு நபியுடைய மருமகனாக இருக்கிறார், இப்போ உமருடைய ஆட்சிக்கு கீழால இருக்கிறார். நாட்டுடைய ஜனாதிபதி உமரை பார்த்து என்ன சொல்றார்? நீங்க தான் குற்றவாளி எல்லா பொதுமக்களுக்கும் முன்னால. உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அலியே நான் இப்படி குற்றவாளி ஆக முடியும்? சொன்னார்கள், உமரே அந்த பெண்மணி கீழே விழுந்து குழந்தை மௌத்தாகுவதற்கு காரணம் நீங்க தான், உங்களுடைய பயத்தால் உங்களுடைய அச்சத்தால் தான் அந்த பெண்மணி பதற்றத்தோடும் அச்சத்தோடும் ஓடி வந்தால் அப்படி வரக்கூடிய நேரத்துல தான் கீழே விழுந்து குழந்தை வெளியாகி அந்த குழந்தை மௌத்தாகியது, அதனால நீங்க தான் குற்றவாளி என்று சொன்னதோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். இப்ப நான் என்ன செய்யணும்? சொன்னார்கள், இதற்கு தியத் நஷ்ட ஈடு அந்த பெண்மணிக்கு கொடுங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான தனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையுடைய கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாட்டுடைய அரசனாக இருந்தாலும் தவறிழைக்கும் போதே சாதாரணமான ஒரு மனிதன் அந்த தவறை சுற்றி காட்டினால் ஏற்கக்கூடிய மனப்பாங்குள்ள ஒரு அரசனாக, ஒரு தலைவராக, ஒரு அமீராக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த பதவியில் அவர் இருப்பதற்கு தகுதி கிடையாது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, எங்களுக்கு தெரியும் இந்தியா நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்காக, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அயராத ஒரு பாடுபட்ட ஒரு மனிதர் தான் காந்தி. இவரை பத்தி நமக்கு தெரியும், இவர் கொலை செய்யப்பட்டதற்கு பல பல அதாவது ஆதாரபூர்வமான சில வரலாறு கிதாபுகளை எடுத்து பார்த்தா, எப்ப இவர் ஜெயில இருந்து உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னாரோ அதற்கு பின்னால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி நேர்ம நீதம் இந்தியாவுக்கும் வரவேண்டும் என்று எப்ப அவர் பேச ஆரம்பித்தாரோ அதற்கு பின்னால் தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற சில ஆதாரபூர்வமான வரலாறு கிதாபுகள் நமக்கு பார்க்க முடியும். பொதுவாக சொல்வார்கள், பொதுவாக உலமாக்கள் சொல்வார்கள், நீதம் எங்கே, நேர்மை எங்கே என்று கேட்டா சொல்லுங்க, குல்லகும் கது மாத்த உமர், உமர் மௌத்தாகிட்டாரு. நீதம் நேர்மை எங்கென்று கேட்டா சொல்லுங்க, குல்லகும் கது மாத்த உமர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிட்டாங்க. அதனால நீதமும் நேர்மையும் மௌத்தாகிட்டு. அன்பான சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பல சம்பவங்களை சொல்லலாம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நீதம் செலுத்திய சம்பவங்களை வரலாற்று ஆசிரியர்கள் பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அமீர் என்று சொன்னா யார், நீ நாளை கியாமத்துடைய நாளையில் நீதம் செலுத்தக்கூடிய சரியான முறையில் இருக்கக்கூடிய ஒருவர், நாளை கியாமத்துடைய நாளையில் பயங்கரமான அந்த நாள், பார்வையெல்லாம் அதாவது தாழ்ந்திருக்கக்கூடிய நாள். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் மனிதன் ஆடை இல்லாமல், ஹத்னா செய்யப்படாமல், காலில் பாதனையற்றவர்களாக, அந்த 9,30,00,000 மேலால் இருக்கக்கூடிய சூரியன் தலைக்கு மேலால் இருக்கும் எல்லா மனிதர்களும் சூட்டில் வெம்பிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், ஆடையற்றவர்களாக இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலுல்லா, அன்னிஸாஉ வர்ரிஜாலு ஜமீஅன் யன்ஸுரு பஅதுஹும் இலா பஅத், ஆண்கள் பெண்கள், பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டார்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்ஸுரு பஅதுஹும் இலா பஅத், ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்கள் பார்க்கக்கூடிய நாள் அல்ல அதெல்லாம், குலூபு யௌம இதின் வாஜிஃபா, கடுமையாக உள்ளங்கள் எல்லாம் துதிக்கக்கூடிய நாள், அப்சாருஹா ஹாஷியா, பார்வை எல்லாம் தாழ்ந்திருக்கக்கூடிய நாள், அந்த நாள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில நீதம் வழங்கப்படக்கூடிய நாள், யாரும் தப்பிக்க முடியாது. இந்த நேரத்தில் உலகத்தில் நீதமாக நடந்த தலைவர்கள், இமாமுன் ஆதில் நீதமாக நடந்த தலைவர்கள், நீதமாக நடந்த நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலைக்கு கீழால் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அரசு நிலைக்கு கீழால் இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், 3 கூட்டத்தினர் சுரகவாதிகள், அதில் ஒருவர் யாரு தெரியுமா, சுல்தானும் முக்சித், நீதமாக நடந்த அரசன், 2 பேருக்கு மத்தியில் நீதம் செலுத்த போகிறார். இவர் அமீராக இருக்கிறார், ஒரு தலைவராக இருக்கிறார். நீதம் செலுத்தும் போது இவர் என்ன விட படித்தவராக இருக்கலாம், என்ன விட உயர்ந்தவராக இருக்கலாம், இல்ல இல்ல, நீதத்துக்கு முன்னால் 2 பேரும் சமமே, 2 பேரும் சமமே என்ற முறையில 2 பேருடைய விசாரணையும் எடுத்து அழகான முறையில் நீதி செலுத்தினால் சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். இல்லை என்றா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய கையில் அதிகாரம் ஆட்சி இருப்பதன் மூலமாக தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அநீதி இழைப்பாரோ அல்லாஹ் மன்னிக்கோனும், வாழ போற காலம் புண்ணிய காலம், வாழ்ந்துவிட்டு மரணிப்போம், ஆனா நாளை நீதிமன்றத்தில, அல்லாஹுடைய நீதிமன்றத்தில, உலகத்துல நாங்க மன்னிப்பு கேட்காமல் மௌத்தாகிட்டா அல்லாஹுடைய நீதிமன்றத்தில நாங்க மன்னிப்பு கேட்டாலும் யாரும் யாருக்கும் மன்னிப்பை கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்துல மலைகளை போன்று நன்மைகளை செய்து, நன்மைகளை உருவாக்கி, நன்மைகளை சம்பாதித்து மஹ்ஷர் மைதானத்துக்கும் சுவரகவாதிகளாக போய் சிராத்தை கடக்கும் போதே நரகவாதிகளாக நாங்க ஆகிவிடக் கூடாது. உலகத்துல நன்மைகளை சேகரித்துக் கொண்டு போய் மறுமையில சிராத் பாலத்துல வைத்து சுரகத்துக்கு போகக்கூடிய வழியை தவறி நாங்க நரகத்துக்கு நுழையக்கூடிய மக்களாக ஆகிவிடக் கூடாது. அதனால் அன்பான சகோதரர்களே, எல்லா கட்டத்திலையும் நாம் ஒவ்வொருவரும், நாம் குடும்ப தலைவனாக இருந்தால் எங்களுடைய குடும்பத்துக்கு, நான் ஒரு ஆசிரியனாக இருந்தால் என்னுடைய மாணவனுக்கு, நான் முதலாளியாக இருந்தால் என்னுடைய தொழிலாளிக்கு, நான் ஒரு தலைவனாக இருந்தால் என்னுடைய எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஊழியனுக்கு, நான் நேர்மையாக நீதமாக நடக்கக்கூடிய மக்களாக அல்லா நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. யாழ் எங்களோட குற்றங்களை, பாவங்களை, தவறுகளை மன்னித்திரியா அல்லா, உன்னுடைய அருள், உன்னுடைய ரஹ்மத்தை தந்திரியா அல்லா, எல்லா கட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அஞ்சு பயந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்கிரியா அல்லா, நேர்மையாக நீதமாக நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கிரியா அல்லா. நீ குர்ஆனில் சொல்லக்கூடிய பாசிக்கூங்க காபிரூங்கள் லாலிமுன்கள் கூட்டத்தில் ஆக்கிறாரே அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்மால ஒன்றாக இருப்பதை போல நாளை கியாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் சஹாபா பெருமக்களோட யா அல்லாஹ், நாளை மஹ்ஷர் மைதானத்துல உன்னுடைய அரசியல் இலக்கு கீழால் எந்த 13 கூட்டத்துக்கு நீ நிழல் அளிப்பியோ அந்த கூட்டத்தில் ஒருவனாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான கரத்தால் ஹௌபுல் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தின் நீரை அறிந்தியா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஆமால் நாமால் பட்டோலைய வலது கையில் பெற்றியா அல்லாஹ். மீசான் தராசில நன்மைகள் கனமாகியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான ஷஃபாஅத்தை நாம் எல்லோரும் பெற்றியா அல்லாஹ். ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்தியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் யா அல்லாஹ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழையும் போது நாங்கள் உலகத்தில் அநீதி செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம் என்று ஒரு கூட்டம் வந்து எங்களுடைய நன்மைகளை எடுத்துக் கொள்ளாமல் யா அல்லாஹ், எங்களுடைய நன்மைகளை பறித்துக் கொள்ளாமல் யா அல்லாஹ், உலகத்திலே செய்த அநீதிக்கு பாவ மன்னிப்பை தேடியவர்களாக மன்னிப்பை கோரியவர்களாக யா அல்லாஹ், நபியோட ஜன்னத்தில் பிரதோஷத்துக்கு நுழைந்து உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா திருப்பொருத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்துக்கும் பூரா சமூகத்துக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் யா அல்லாஹ் என்றென்றும் தந்தருள் புரிவாயாக.